ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய திருவடி கமலங்களை மனம் மொழி மேற்கால் பிரணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முறையாக தெரிவித்து இன்றைக்கு சங்கற்ப நிராகரணத்தில் மூன்றாவது பகுதியாக இருக்கிற மாயாவாதியின் கொள்கைகளை நேற்று உரைநடை நிலையில் பார்த்தோம். இன்றைக்கு முதல் வகுப்பில் மாயாவாதியின் சங்கற்பம் என்று சொல்லுகிற 54 வரிகளுக்குரிய பொருள்களை நாம் பார்க்க இருக்கிறோம். சித்தாந்த சொற்களை உமாபதி சிவம் தன்னுடைய வரிகளில் இடம்பெறச் செய்திருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை மீண்டும் மீண்டும் படித்தால் நல்ல பொருள் விளங்குமாறுதான் பெருமாள் பாடியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் முழுமையாக நாம் பார்க்க இருக்கிறோம். மாயாவாத சங்கற்பம் கொள்கைகள் அகம் பிரமாத்மி தத்துவமசி என்ற வேதத்தில் கூறப்பெற்றிருக்கின்ற தொடர்களுக்கு ஏற்ப தாங்கள் தங்களுடைய பக்குவத்துக்கேற்ப மாயாவாதி பொருள் கொண்டிருக்கிறார். எனவே அவனுடைய கருத்துக்களை சொல்லுகிற பொழுது நேற்று சிலருக்கு ஐயம் இருந்ததினாலே அதற்குரிய விளக்கமாக ஒரு செய்தியை உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். மாயாவாதி தன்னுடைய கொள்கைகளை சொல்லுகிற பொழுது எப்படி உயர்நிலையிலிருந்து அகிரணை தோன்றும் என்று கேள்விகள் கேட்பது போல நேற்று சொல்லப்பட்டதே, அந்த கேள்வி யாருடைய கேள்வி என்ற வினா உங்கள் மனதிலே இருந்ததை அறிந்தேன். வேறொன்றுமில்ல, தத்துவத்தில் எப்பொழுதுமே நேரடியாக பொருளை சொல்லுவதில்லை. நேரடியாக சொன்னால் விளங்காது. பிற உலகப் பொருள் எல்லாம் நேரடியாக சொன்னால் விளங்கும், ஆனால் தத்துவத்தில் நேரடியாக சொன்னால் இது ஏன் சொன்னார்கள் என்று. இறைவன் உயிரோடு கலந்திருக்கிறான் சொல்லித்தான் நேரடியான பொருள். அது எப்படி உயிரோடு கலந்திருக்கிறான், அவனை கடுகா கலந்திருக்கிறானா, மிளகா கலந்திருக்கிறானா, இல்லை பலாப்பழமாகவே கலந்திருக்கிறானா, நேர கலந்திருக்கிறான்னா நமக்கு தெரியாது. எப்படி கலந்திருக்கிறான் அப்படின்னு நம்மள்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். உயிரில் இறைவன் எப்படி கலந்திருக்கிறான், உடம்பில் உயிர் கலந்திருப்பது போல. ஏன்னா இப்போ உடம்புல இருக்கிற உயிர் நமக்கு தெரியும், அது அனுபவிச்சாதான் தெரியுமே தவிர உயிர் எடுத்து காட்ட முடியாது. கருப்பா சிறப்பா நெட்டையா குட்டியாலும் காட்ட முடியாது. அப்ப உயிர் இறைவன் எத்தகையன் என்றால் உயிரோடு ஆன்மாவோடு கலந்திருக்கிறான். இது நேரடியான பொருள். நேரடியான பொருளை சொல்லுகிற பொழுது எப்படி கலந்திருக்கிறான்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு யாரும் விளக்கம் தரவே முடியாது. அவன் கையா கலந்துருக்கிறான், இல்ல கையில ரத்தத்துல கலந்துருக்கிறான், எலும்புல கலந்துருக்கிறான், இல்ல உணர்ச்சியில கலந்துருக்கிறான் சொல்ல முடியாது. ஆன்மாவோடு பெத்த நிலையில் இறைவன் கலந்திருக்கிறான் நான்கவை போல என்று நமக்கே உதாரணம் வருது. அப்ப எப்படி கலந்திருக்கிறான்னு நம்மால சொல்ல முடியாது, ஆனா கேள்வி கேட்டுக்கணும், அப்பதான் விளக்கம் தெரியும். எப்படி கலந்திருக்கிறான்னா உடம்பில் உயிர் கலந்திருப்பது போல. எனவே உடம்பிலே இருக்கிற உயிர் நம்மால் காண முடியாதது, அது ஒரு உயிர் அறிவு பொருள், அது ஜடப்பொருள் அல்ல, உயிர் ஜடம் அல்ல, அறிவு பொருள். அப்படி கலந்திருக்கிறான்னு நம்மால் தெரிஞ்சுக்கிற முடிகிற அளவில் தான் நேரடியாக பொருள் சொன்னால் தெரியாது என்பதால் தத்துவ வித்தக பெருமக்கள், நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் தங்களுக்குள்ளே கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கு விடை தருவார்கள். நெல்லைக்கு வந்தா எல்லா காய்கறியும் போட்டு அதுக்கு ஒரு சொதி அப்படின்னு வைக்கிறாங்க. இப்ப அது எப்படி செய்யறதுன்னு கேட்கறது இல்ல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே செஞ்சவங்க எப்படி செஞ்சோம் சொல்லிடுவாங்க. செட்நாட்டில் இருக்கவங்களுக்கு கூட்டுனாத்தான் தெரியும், அதுக்கு வெஞ்சரம் வாங்க. அப்ப அந்த கூட்டு வேற இது வேறையானா இதுல தேங்காய் எல்லாம் நல்லா அரைச்சு ஊற்றி நல்லா கம்பம் செய்யறதுங்க அப்படின்னு சொன்னாத்தான் வழங்கும். அப்ப ஓ அதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு சேர்ந்துருக்கா அப்படின்ட்டு. அதனால் மாயாவாதி தான் கூறுகிற கருத்தில் கருத்தை விளக்குவதற்காக சில வினாக்களை தானே தோற்றுவித்துக் கொண்டு தொடுத்துக்கொண்டு பதில் சொல்லும். இதைத்தான் நமக்கு மாயாவாதியின் சந்தர்ப்பம் என்ற நிலையில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நாம் முழுமையாக இன்றைக்கு முதல் வகுப்பிலே அதனை நாம் பார்த்தல் நவிற்றிய நிறையில் கூறப்பட்ட வரிசை முறையில் தில்லைக்குத்தனின் திருக்கோயிலில் மாயாவதி முதலாக மெய்கண்டாருடைய அடியவர் ஈராக வரிசையாக அமர்ந்திருக்கிறார். அந்த முறைப்படி முதலில் அமர்ந்திருக்கிற மாயாவதி நவிற்றிய கூறப்பெற்ற நிறையில் வரிசையில் அவித்தையினோர் இறைவன் ஒருவன்தான் என்று கூறுகிற அவித்தையுடையவர் உரை. ஆக முப்பொருளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த முப்பொருளில் ஒரு பொருளை ஏற்றுக்கொள்கிறவன் மாயாவன், மற்றவையெல்லாம் மயக்கத்தினால் வாசமாக உயிராக தோற்றமளிக்கிறது என்பது அவனுடைய கொள்கை. இந்த நூலை படித்து மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது அல்ல, படிக்க படிக்க நம்முடைய உள்ளத்திலேயே அது ஒரு நித்தன் இறைவனை பற்றிய மூன்று வரிகள், இறைவனுடைய குணம், நாம் இதெல்லாம் பிற சாஸ்திரங்களில் படித்தது தான். நித்தன் அறிவன் சுத்தன் அகண்டிதன் முடிவில்லாதவன், கண்டிதன் என்றால் குறிப்பிட்ட கண்டிஷன், அத கண்டிதன் நம்ம கண்டிஷன் சொல்றாங்களா ஆங்கிலம், கண்டிஷன் இதுதான் இந்த மாதிரி இருக்கணுங்கிறது குறிப்பிடத்தக்கவன். அகண்டிதன் என்றால் குறிப்பிட இப்படிப்பட்டவன் என்று குறிப்பிட முடியாதவன் அகண்டிதன். நிர்விகற்பன் நிர் தத்துவன் அதற்குள்ள அடங்காத நிரஞ்சனன், சொல்வகை எவையும் தொடரா தூய்மணி, எந்த சொல்லாலும் நாம் அவனை வரையறுத்து காட்ட முடியாத தூய்மையான, இதெல்லாம் நம்ம பிற சாஸ்திரங்களில் நமக்கு தரப்பெற்ற செய்திகள். இவற்றுக்குரிய விளக்கங்களை சொன்னால் அதுவே தத்துவ விசாரமாக ஆகி அங்கு நாம் அதிலே அடங்கி போயிடுவோம். அதனால மேலோட்டமாக இத்தகைய நல்ல குண நல்ல இலக்கணத்தை தடத்த பொது இலக்கணத்தை உடையவன். இப்ப கொள்கை ஆரம்பம். வரம்பியில் வேத சிற தரும் பரம்பொருள், வேதத்தினுடைய உச்சியாக விளங்குகிற அல்லது வேதத்தை தந்த பரம்பொருள், வேத சிரம் தரும் வேதத்தின் உச்சியை வேதத்தின் உட்பொருளை தருகின்ற பரம்பொருள் சத்தாய் அறிவுடையவனாய். மாயாவாதியின் முதல் கொள்கை அதுதான், அறிவுடை அவன் ஒருவன் தான் அறிவுடையவன், அறிவாய் சத்தாய் எவையும் தானாய் மற்ற எல்லா பொருள்களையும் தானாக விளங்குகிறவன் தானாய். இது முதல் செய்தி. நாம் நேற்று குறித்துக் கொண்டது போல இறைவன் அறிவுடையவன், அவன் அனைத்து பொருள்களையும் தாமாக விளங்குகிறவன். அவித்தை தொத்தாது உயர்ந்த தொல் சுழர் மூவா இன்ன தன்மையன், எனவே அவன் அறிவினுடைய நிலையில் உயர்ந்த ஒளி மிகுந்த சுடர் கொண்டவனாக விளங்கி மூவா இளமை உடையவனாய் தன்மையன் ஏகன். அவன் ஒருவன் தான் அநேகனாக காட்சி தருகிறான். அதற்கு விளக்கு, எவையும் தானாய் என்பதற்கு மாயாவாதி கூறுகிற விளக்கம், அறிவாக விளங்குகிற உயர்ந்த தொல்துடர் மூவாதவனாக விளங்குகிற இறைவன் ஏகனாக இருக்கிறவன் அநேகனாக தோற்றம் அளிக்கிறான், அநேகனாக தோற்றம் அளிக்கிறான். பிம்பம் அவருடைய நிழல், நிழலாக தோற்றுவிக்கிறது, அநேகனாக இருக்கிறான். இது முதல் செய்தி, அவருடைய தத்துவங்களின் முதல் செய்தி. இதை பின்னால் நிராகரணம் சொல்லுகிற பொழுது இந்த ஒரு எட்டு வரியில இருக்கக்கூடிய செய்தியை ஒரு 30க்கு மேற்பட்ட வரிகளால் ஐக்கியவாத செய்வத்தான் மறுக்கிறார். இறைவன் அறிவுடையவன், அவன் எல்லா பொருளுமாக காட்சியளிக்கிறான் என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தியை பின்னால் வருகிற ஐக்கியவாதி பலவாறு மறுக்கிறார், கேள்விகளை கேட்டு மறுக்கிறார். இனி இரண்டாவது கருத்து, இரண்டாவது கருத்து, கண்ணல் பெரும் சுவை தன்னில் பிறவா வெற்றியின் இருந்து. கண்ணல் கரும்பு, அதனுடைய சுவையில் தனக்குத்தானே தெரியாது இருக்கின்ற கரும்பு போன்ற தன்மையில் இருந்து, தனக்குத்தானே தெரியாத தன்மையில் இருக்கின்றவன். இதெல்லாம் மறுப்பார்கள். பின்னே அவனுக்குத்தான் தன்னுடைய அறிவை தெரியாதுன்னா அப்புறம் தெரிஞ்சு சில செய்தியை சென்னான் சொல்றீரா ஏண்டான்னு கேட்பான். ஆக இரண்டாவது கொள்கை வலிமை பெறுகிறது. கரும்பு தன்னுடைய சுவையை அறியாதது போல என்று தெரிகிறது. கண்ணல் பெரும் சுவை தன்னில் பிறவா பெற்றியின் பிறவாத தன்மை போல, தான் அறியாத தன்மை போல இருந்தான். இது இரண்டாவது செய்தி. இப்ப ரெண்டு கொள்கை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். கரும்பு தன்னுடைய சுவையை அறியாதது போல, இறைவன் தன்னுடைய பெருமையை தான் அறியாதவன். பொற்பின் பொற்பணி இயல்பின் வான் வழி அனல் நீர் மண் மருந்து அன்ன மான தாது ஆறும் ஐங்கோசத் தொகுதி யாக்கை பகுதியது ஒரு குடை. எப்படி பொன்னானது பொன் பொற்பணி, பொன் அதனுடைய பணி என்று பிரிக்க வேண்டும். பொன் தங்கம், அதனுடைய பணி அதனுடைய செயல், அதனுடைய செயல் என்ன என்றால் பலவிதமான ஆபரணங்கள். பொன்னாலே செய்யப்படுகிற ஆபரணங்களைப் போல ஒருவனாக இருக்கிற அறிவுடையவனாக இருக்கிற ஒருவன் பலவித உடம்புகளாக வருகிறான். இந்த செய்தியை சொல்லுவதற்கு நடுவில் இரண்டு மூன்று வரிகளை மாயாவாதி குறிப்பிடுகிறான். மூன்றாவது கொள்கையை ஒரே வரியில் சொன்னால், எப்படி ஒரு பொன் அல்லது தங்கம் பல அணிகலன்களாக மாறுகிறதோ அதுபோல அறிவுடையவனாக இருக்கக்கூடிய இறைவன் பல பொருள்களாக மாறுகிறான். எப்படிப்பட்ட பொருளாக மாறுகிறான் என்றால், வான் வழி காற்று அனல் தீ நீர் மண் ஐம்பூதங்கள், பிறகு மருந்து நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மருந்து அன்ன அவற்றினுடைய மான தாது அவற்றின் அன்னதை போன்ற ஆறு தாதுக்களை உடையவனாக விளங்குகிறார். அது ஆறு தாதுக்களுக்கு பலவர் பலவிதமாக உரை எழுதுவார்கள். என்றாலும் நம்முடைய நிலையில் அவன் ஆறு தாதுக்களை கொண்டவனாக விளங்குகிறான் என்பதை நமக்கு ஆசிரியர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஆறு தாதுக்களை அவர்கள் காட்டுகிறார்கள். தோல், எலும்பு, நரம்பு, மச்சை, குருதி, சுக்கிலம், கோசம். உடம்பிலே இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் தோல், எலும்பு, நரம்பு, மச்சை, கொழுப்பு. குருதி ரத்தம், சுக்கிலம் தை, கோஷம் அவற்றினுடைய சுக்கிலம், கோஷம் அது மேலே இருக்கக்கூடிய உடம்பினுடைய உரை. எனவே இத்தகைய தாதுக்களோடு ஐந்து கோஷங்களாக, ஐந்து அன்னமயம் பிராணமய கோஷம் அவனுக்கு தெரியும், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொல்லுவோம். இப்ப செய்தி, மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னா, மாயாவாதியின் கொள்கையில் இறைவன் அறிவுடையவன், அவன் பல உடம்புகளாக தோற்றமளிக்கிறான். அந்த உடம்புகள் எப்படி தோன்றியிருக்கிறது என்று மாயாவாதி தன்னுடைய கருத்துக்கேற்ப இப்படி ஐம்பூதங்களோடும் அக உறுப்புக்கு, என உடம்பை பற்றி தான் திரும்ப திரும்ப நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டியது, உடம்பை பற்றி. எப்படி ஒரு பொன் பல உறுப்புகளாக தோன்றுகிற, பல நகைகளாக தோன்றுகிறதோ, அதுபோல இறைவன் பலவித உடம்புகளை பெற்றிருக்கிறான். அந்த ஒவ்வொரு உடம்பும் ஐம்பூதங்களையும் ஆறு தாதுக்களையும் ஐந்து வகையான உடம்பு நிலையிலும் கூறப்பெறும். இப்ப மூன்றாவது கருத்து நிறைவு பெற்றதா? இப்ப ஆறு ஐங்கோச தொகுதி யாக்கை பகுதியது ஒரு புடை, யாக்கையாக உலகத்து ஒரு பகுதியாக விளங்குகிறார். அதனால உடம்பாக மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற பொருள்களில் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுவது போல தனு கரண குவன.
எனவே தனு என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு, எனவே அந்த உடம்பாக இருக்கக்கூடிய ஒரு குடை ஒரு பகுதியாக அமைந்தார்.
ஏன் இப்படி இறைவன் ஒருவனாக அறிவுடையவனாக இருக்கிறவர் பல உடம்பாக தோன்ற வேண்டும் என்றால் அது ஒரு மயக்கம். இது அவருடைய அழுத்தமான கொள்கை, மாயாவாதியுடைய கொள்கை, அழுத்தமான கொள்கை என்னன்னா, இறைவன் ஒருவன் தான், அவன் பிற பொருளாக நாம் மயங்கும் வண்ணம் காட்சி தருகிறான். இது அவருடைய மாயாவாதியுடைய அழுத்தமான கொள்கை. அது எப்படி சொல்றார், தொகுதி யாக்கை பகுதியது ஒரு புடை, ஒரு பக்கம் அது சுத்த சுத்தி, சுத்தின்னா சிப்பி அப்படின்னு, சுத்தி என்றால் செப்பி, சிப்பி என்பது பொருள், வெள்ளி வெள்ளியை ஒத்தது என, மித்தை மயக்கம், மித்தையில் தான் என ஆகும். இதுதான் மாயாவாதியினுடைய அடிப்படை கொள்கை. நாம் தெளிவாக இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம வந்து இப்ப இத முத்தப்ப உடம்புன்னு நினைச்சுக்கிறது எப்படின்னா, மயங்கி போய் அறிகிறோம் இறைவன் தான் அது. ஆனா நமக்கு ஒரு தெளிவான நிலையை தெரியாம இறைவனாக இருக்கிற பொருள் நமக்கு இப்ப மயக்கமாக தெரிகிறது. நாகஸ்வரம்னு ஒரு நாளைக்கு முடியும், ஒரு ஜன ஒரு கதை, அது அந்த வித்தைக்காக சரி, மயக்கத்துக்காக ஒரு சாட்சியை காட்டும். ஒரு கதாபாத்திரம் நடந்து வந்துட்டு இருக்கும், அப்ப பின்னாடி வந்து ஒருத்தன் கட்டிடுவான், அடிச்சிருவான், என்னடா அப்படிமா. அப்புறம் திரும்பி பார்த்தா, அடாடா என் ஃப்ரெண்டு மாதிரியே
அதை நான் மயங்கி உங்களை. இப்ப என்ன, பின்னாயிருந்து பார்க்கிற பொழுது தன்னுடைய நண்பனை போல காட்சியளித்ததினாலே வேறு ஒருவருடைய முதுகில் மயங்கி போய் தட்டினார். அதுபோலத்தான் நாம் இறைவனால் இருக்கிற அறிவுரை பொருள் இங்கே இருக்கக்கூடிய உடம்பாக நமக்கு தோற்றமளிக்கிறது. நாம் மயங்கி அதை உடம்பு இறைவன் என்பதை உணர்வதற்கு இன்னும் பக்குவம் அல்ல, அதனால் உடம்பு என்று நாம் பயங்கி அறிகிறோம். எது போல என்றால், சிப்பி என்பதை தொடக்கத்தில் பார்க்கிற பொழுது வெளியை பற்றி நமக்கு தெரியாத காரணத்தால் சரியா தெரியாது, ஆனால் அதனுடைய வெள்ளி வெள்ளையா இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அந்த வெள்ளியினுடைய அந்த உலோகத்தினுடைய தன்மை என்ன என்று தெரியாத பொழுது அந்த வெள்ளியினுடைய மேற்போக்கு தெரியுது, உடம்பினுடைய மேற்போக்கு தெரியுது. ஆனால் இந்த உடம்பு இறைவனாக இருந்துதான் இப்பொழுது உடம்பாக காட்சியளிக்கிறது என்று உடம்பினுடைய தன்மையும் நமக்கு தெரியல, இறைவனுடைய தன்மையும் நமக்கு தெரியல. அதனால நாம் என்ன பண்றோம்னா உடம்பு தெரியும், வெள்ளியினுடைய தன்மையும் தெரியாது, சிப்பி என்பது ஒன்றத்துக்கு உதவாது என்பதும் தெரியாது. அப்படி இருக்கிற பொழுது சிப்பியை பார்த்து வெள்ளி என்று நாம் பயந்து அறிவிப்போம். அதுபோலத்தான் இறைவன் இந்த உடம்பாக பிரதிபலிக்கிறான். அந்த பிரதிபலிப்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் வெறும் வெற்றுடம்பு உயிர் என்று நாம் சுத்தி வெள்ளி ஒத்தின் வித்தையின் மயக்கத்தின் காரணமாக நாம் சிப்பியை வெள்ளி என்று நினைக்கின்றோம். இது நான்காவது அடிப்படை. இது எப்படி ஒன்றை மற்றொன்றாக நாம் ஏன் கருத வேண்டும் கருதுகிறோம்? இப்படி கருதுவதற்கு என்ன காரணம்? அப்ப இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பிம்பம் போல உடம்பாக இருக்கிற வேறொரு பொருள் இருக்கு என்று நாம் அறியல. இறைவனை நாம் அறியல, உடம்பா பார்க்கிறோம். உடம்பா பார்த்த உடனே அது ஒரு பொருள் என்று நினைக்கிறோம். இப்ப இறைவனை இந்த உடம்புல பார்க்கல, உடம்ப உடம்பா பார்க்கிறோம். ஆனா அப்ப நம்ம எண்ணத்துல உடம்பும் ஒரு பொருள். அடிப்படை எங்க போய் தச்சிருவார்? இறைவன் உடம்பு அவர்கள் ஏகாத்மவாதிகள், ஒரே பொருள் தான் உண்டு என்று நினைக்கிறோம். யாரு? மாயாவாதி. ஆனால் அவர்கள் இப்ப என்ன சொல்லுகிறார்கள்? இறைவன் ஒருவன் தான், ஆனால் உடம்பாக அவன் காட்சி தருகிறான். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வருது, சந்தேகத்தை அவங்களே கிளப்பிக்கிறாங்க. ஓ, இறைவன் ஒருவன் உடம்பாக காட்சி தரான், இன்னொரு பொருளாக காட்சி தரான்னு நீங்க நினைச்சிடாதீங்க. எப்படி சிலந்தியிலிருந்து சிலந்தி நூல் வருகிறதோ, சிலந்தி வேறல்ல, சிலந்தி நூல் வேறல்ல, ஆனா வேறாக நமக்கு தெரிகிறது. அது தனியா நீங்க பார்த்து நூலாடையா அங்க வீட்டுல நமக்கு பத்தி இருக்குன்னு சொன்னா அது வேற ஒரு பொருளா தெரியும். சிலந்தியிலிருந்து வாயிலிருந்து வருகிற பொழுது சிலந்தியினுடைய தோற்றம் தான் அது என்று அவர்கள் அந்த அடிப்படையில இந்த கருத்தை நம்ம இடத்துல பதிய வைக்கிறார். நீங்க சிலந்தி போயிட்டு வெறுமனே ஒட்டடை இருக்குன்னு வச்சுங்க, ஒட்டடையை நம்ம வேற ஒரு பொருளாக கருதுவோம். அவன் என்ன சொல்றான்? இல்லை, சிலந்தியிலிருந்து நூல் வருவது போல இந்த அறிவுடைய பொருளில் இருந்து அடுத்த பொருளா நீ நினைக்கிறியே அந்த நூல் வருகிறது. ஆனால் நூல் வேற இல்ல, சிலந்தி வேற இல்ல, நூல் சிலந்தியோர் தொடர்புடையது. நீ வேறொரு பொருள்னா ஒண்ணுக்கொன்னு வேறுபட்டு இருக்கணும்ல, பேதமா இருக்கணும்ல, பேதப்பட்டாத்தான் வேறு பொருள். இப்ப முத்தப்பன் என்ற உடம்பிலிருந்து இரும்பு என்ற மைக்கு வேறுபட்டது. அப்ப முத்தப்பன் எடுத்துட்டு மைக்கு எடுத்துட்டு வரக்கூடாது, முத்தப்பன் எடுத்துட்டு வாங்கினா முத்தப்பன் தான் கூட்டிட்டு வரணும், மைக்கு எடுத்துட்டு வாங்கினா முத்தப்படையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடக்கூடாது. மைக்கு தனிப்பொருள், ஏன்னா இது பேதப்பட்ட பொருள், பேதம் தனியாக தெரியும். அப்ப பேதப்பட்ட பொருள் அல்ல, இறைவன் தான் உயிர்களாக காட்சி தருகிறான், பேதப்பட்டது அல்ல. ஏனென்றால் சிலந்தியின் வாயிலிருந்து தோன்றுகின்ற நூல் போல இதெல்லாம் மறுக்கிறதுக்கு பின்னாடி வருவோம், அது வேற கொள்கையை மட்டும் பண்ணிருப்போம். சுத்தி வெள்ளி ஒத்தன மெத்தையில் தானவன் ஆகும் தன்மைத்து. இது எப்படி என்றால் உழுதை அப்படின்னா சிலந்தின், சிலந்தியின் சில் நூல் தகையின் வேற்றுமை வரியது, வேற்றுமையாக பேதமாக தெரிகிறது. இப்ப இது நாலாவது கருத்து. அப்ப நாம் மயக்கத்தினாலே இறைவன் வேறு உடம்பு வேறு என்று நாம் இருபொருளாக நினைக்கிறோம். அதை மாயாவாதி அப்படி நினைப்பதில்லை, ஒரு பொருளாக நினைக்கிறோம்.